நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி எழுத்தாளர் ஆதவன் தீட்சன்யா உடனான உரையாடலின் வழியே உங்களுடன் இணையும் நான் தமிழ் பிரபாகரன். எழுத்தாளர் ஆதவன் தீட்சன்யா கவிதை, கட்டுரை, மேடை பேச்சு என பல்வேறு தளங்களில் சமூக அவலங்கள் குறித்த தனது பார்வைகளை முன்வைத்து வருபவர். பூஜ்ஜியத்திலிருந்து துவங்கும் ஆட்டம், மிச்சமிருக்கும் 9 விரல்கள், மீசை என்பது வெறும் மயிர் போன்ற பல கவிதை கட்டுரை நூல்களை படைத்திருக்கிறார். எழுத்திற்கு அப்பால் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் பொது செயலாளராக செயல்பட்டு வருகிறார். தற்போது தமிழ்நாட்டின் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரூர் பகுதியில் வசித்து வரும் ஆதவன் தீட்சன்யா அவர்களை நேரில் சந்தித்து உரையாடியிருந்தேன். இந்த உரையாடலில் கருத்துரிமை, எழுத்து சூழல், தமிழகத்தில் நிலவும் சமூக போக்கு உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு எழுத்தாளர் ஆதவன் தீட்சன்யா பதிலளித்திருக்கிறார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் பொது செயலாளராக இன்றைய தமிழ் எழுத்து சூழல் பற்றிய உங்களது மதிப்பீடு என்னவாக இருக்கிறது?
இன்றைக்கு ஒரு தமிழ் எழுத்தாளர் தன்னுடைய மொழியின் தொன்மையை பற்றி பேசுவதோ அல்லது மொழியின் வளமையை பற்றி பேசுவதோ, தமிழர்களுடைய பண்பாட்டை பற்றி பேசுவதோ, அல்லது தங்களுடைய பண்டைய இலக்கியமான சங்க இலக்கியத்திற்கும் இந்த நாட்டினுடைய ஆதி நாகரிகம் என்று சொல்லக்கூடிய சிந்து சமடி நாகரிகத்திற்கும் கீழடி நாகரிகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பேசுவது கூட இன்றைக்கு தேச விரோதமாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் இவை எல்லாவற்றையுமே பற்றி பிடித்து கொண்டு நம் காலம் விதித்திருக்கக்கூடிய சவால்கள் அனைத்தையுமே நம்முடைய காலத்தின் எழுத்தாளர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த காலம் ஒரு பன்முகப்பட்ட தமிழர் வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய கலை இலக்கிய ஆக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்ற காலமாக இது இருக்கிறது.
அரசினைப் போலவே இலக்கிய உலகிலும் வலதுசாரிய தன்மை, இடதுசாரிய தன்மை எழுத்தில் வெளிப்படுத்தப்படுகிறதா? அதை பற்றிய உங்களது சுருக்கமானப்பா.
நிச்சயமாக ஒரு வலதுசாரி கருத்தியல் ஆதிக்கம் பெறுகிற போது அதற்கு இசைவாக வெளிப்படையாக தங்களை அறிவித்துக் கொள்ளக்கூடியவர்கள் எப்போதுமே இருப்பார்கள். அவர்கள் ஒரு தரப்பு, அதை கடுமையான விமர்சன கண்கொண்டு அதை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்லது விமர்சிக்கக்கூடியவர்கள், அதன் மீது மாற்று சொல்லாடல்களை உருவாக்கக்கூடியவர்கள் என்பவர்கள் இன்னொரு பக்கம் இருப்பார்கள். ஆனால் இவற்றுக்கு இடையே இந்த இரண்டு பிரச்சனை, இந்த இரண்டு தரப்புகளையும் வந்து ஒரு பக்கமாக நிற்க வேண்டும் என்று இல்லாமல் தங்களுடைய சொந்த ஆதாயங்களுக்காக, தேவைகளுக்காக இப்படியும் அப்படியுமாக இருக்கக்கூடியவர்கள் என்பவர்கள் ஒரு கணிசமாக இருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு வலதுசாரி கருத்தியல் மேலோங்கி வரக்கூடிய சூழலை, அதனுடைய ஆபத்தை உணராமல் அதுதான் இனி நீடித்திருக்கப் போகிற ஒன்றோ என்கிற ஒரு அனுமானத்தில் அதன் பக்கம் சாயக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த ஊசலாட்டம் மிக்கவர்கள் தங்களை யார் பக்கம் நிறுத்திக் கொள்வது என்று வருகிற போது அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் பக்கமாக தங்களை சாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு அவலம் என்பது இருக்கிறது.
எழுத்து மக்களுக்கானது அல்லது வெறும் ரசனைக்கானது என்ற இரண்டு விதமான பார்வை இருக்கிறது. உங்களுடைய பார்வையில் எழுத்து ரசனைக்கானது என அணுக வேண்டுமா அல்லது மக்களுக்கானது என அணுக வேண்டும்னு நினைக்கிறீங்களா?
இல்லை, அது இலக்கியத்துக்கு பெரிய நோக்கங்களை எல்லாம் நம்ம கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு எந்த ஒரு இலக்கிய படைப்புக்குள்ளேயும் ஒரு காலம், இடம், மனித அனுபவம் என்பது இருக்கவே இருக்க போகிறது. அதில் எந்த காலத்தை நீங்கள், எந்த உங்களுடைய சூழமைவில் எந்த மக்கள் தொகுப்பை பற்றி நீங்கள் எழுதப் போகிறீர்கள் என்பதும், யாருடைய அனுபவத்தை யாராக இருந்து எழுதப் போகிறீர்கள் என்பதும் தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இதில் ரசனை என்று தனியாக ஒன்று இருக்கப் போவதில்லை. ரசனைக்காக மட்டுமே எழுதப் போகிறேன் என்று யாரும் எழுதப் போவதில்லை. ஆனால் இந்த சமகாலத்தில் நடக்கக்கூடிய மனித அவலங்கள் அல்லது இன்றைக்கு மனித சமூகம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவால்கள், இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய முரண்கள், இயற்கைக்கு எதிராக மனித செயல்பாடுகள் அல்லது சக மனிதர்களை நடத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், புரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இது எல்லாமே இன்றைக்கு எழுத்தாளர்களும் கலைஞர்கள் தான் அதை வந்து தங்களுடைய படைப்புகளின் வழியாக வந்து வெளியே கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரக்கூடியவர்களுக்கு இயல்பாகவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அகப்பார்வையிலிருந்து அதை அவர்களுக்கு சொல்லுகிற போது அது வெறும் ரசனைக்காக என்று இருக்க முடியாது. அது நிச்சயமாக அது மக்களினுடைய ஏதோ ஒரு பகுதியை பற்றி, ஏதோ ஒரு மனித அனுபவத்தை பற்றி தான் அது சொல்லப்போகிறது. ஆனால் வலிந்து சில எழுத்தாளர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் யாரோ ஒருவர் மூல காரணம் என்றும், அந்த ஆதி சக்தி அதிலிருந்து தான் எல்லாமே கட்டுப்படுத்தப்படுகிறது என்றும், இதற்கெல்லாம் வந்து மதம் போன்ற நிறுவனங்கள் தான் எல்லாவற்றையும் வழி நடத்துவது என்றப்போ, அதுக்கு வந்து ஒரு வேறொரு நோக்கத்தை கற்பித்து அதற்கு இசைவாக மனித வாழ்க்கையை கீழ்ப்படுத்த முயற்சிக்கிற போது தான் பெரிய நம்ம அதை தான் சிக்கலாக நம்ம நினைக்கிறோம்.
இப்போ கடந்த காலங்களில் உங்களோட எழுத்துக்கள்லையோ பேச்சுகள்லையோ வந்து ஊர்கள் சேரிகள் அப்படின்றதுக்கான பிரிவினை, அப்படி சமூகத்தில் பிரதிபலிக்கக்கூடிய தன்மைகள் பற்றி அதிகம் பேசியிருக்கீங்க. இப்போ சமீபத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து குறிப்பாக அந்த காலனி என்ற சொல் பயன்பாட்டை அரசு ரீதியாக வந்து நாங்கள் தடை செய்வோம் அப்படின்ற முடிவை அறிவித்திருந்தாங்க. அது இன்னைக்கு இருக்கிற சமூக சூழலோட ஒத்துப்போகுமா, அதோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
காலனிங்கிற சொல் வந்து குடியிருப்பு தான் அப்படின்ற குடியிருக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடிய ஒன்று தான். அதனால காலனிங்கிறது இன்னைக்கு வெறும் அம்பேத்கர் காலனின்னோ அல்லது ஊர் காலனி அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் இல்லை. நீங்கள் காலனி அப்படின்ன உடனே உங்களுக்கு மைண்டில் வந்து ஒரு பெரிய அல்லது நகர் அல்லது டவுன், நீங்கள் என்ன பேரில் இருக்கணும், அங்கே வசிக்கக்கூடிய மக்களை பற்றி உங்களுக்கு என்ன மதிப்பீடோ அந்த மதிப்பீடு தான் அந்த பெயருக்கு, அங்கே இருக்கக்கூடிய கடவுளுக்கு, அங்கே இருக்கிற கோயிலுக்கு, அங்கே இருக்கக்கூடிய அறிவுக்கு, அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றி உங்களுக்கு என்ன மதிப்பீடோ அதுதான். அப்போ இங்கே வந்து காலனிங்கிற பேரில் வந்து வெளிப்படையாக ஊர் என்பது ஒன்று, சேரியினுடைய மறுபெயர் தான் காலனி அப்படின்னு இருக்கிறது சில இடங்களில் இருக்கு. ஆனால் அப்படிதான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் புதுக்கோட்டையில் எடுத்தீங்கன்னா ஒன்று, அங்கே வந்து பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் காந்தி நகர், அங்கே காலனி கிடையாது. நீங்கள் அந்த காந்தி நகரை வந்து என்ன, அந்த நகரில் வசிக்கக்கூடிய மக்களை பற்றி ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மதிப்பீடு இருக்கு? அல்லது நீங்கள் வந்து இங்கே நத்தம் எரிக்கப்பட்ட போது அதுல ஒரு ஏற நத்தம் கொண்டம்பட்டி அண்ணா நகர், அண்ணா நகர் என்பது அங்க அது வசிக்கக்கூடிய மக்களை பற்றி உங்களுடைய மதிப்பீடு தான் இங்க வந்து ரொம்ப முக்கியம். பேர்ல இருக்கக்கூடிய காலனின்னு நீக்கினீங்கன்னா இன்னைக்கு வந்து சிஐடி காலனின்னு இருக்கு, அந்த சிஐடி காலனிங்கிறத காலனியை நீக்கிட்டீங்கன்னா அது
என்னன்னு இருக்கும்? அது சென்னையில்
அண்ணா நகர், அண்ணா ஏரியா. ஆமா, அதனால நீங்க சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா நகரும் இங்க கொண்டம்பட்டிக்கிட்டு இருக்கிற இது நத்தத்துக்கு எடுக்கிற நாகை கொட்டாயிட்டு இருக்கிற அண்ணா நகரும் ஒண்ணு கிடையாது. அப்போ இது வந்து வெறும் பெயர்களை மாத்துறத பத்தி பிரச்சனை கிடையாது. நீங்க இங்க பறையப்பட்டின்னு இதே மாவட்டத்துல பறையப்பட்டின்னு ரெண்டு இடத்துல இருக்கு, அரூர் வீட்டு பக்கத்துலயே. இந்த பக்கம் நீங்க ஈச்சம்பாடி வழியா ஹச்சி ஈச்சம்பாடி வழியா போனீங்கன்னா அங்க ஒரு பறையப்பட்டி இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு பறையப்பட்டி இருக்கு. அதுல ஒரு பறையப்பட்டியில வசிக்கக்கூடியவங்க யாருமே அந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அல்லது வந்து இங்க சக்கலிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அவங்க வந்து ஸ்டாலின் புறம்னு பேரெல்லாம் மாத்திட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மக்களை பத்தி என்ன மதிப்பீடு இருக்கு? இது வெறுமனே அவங்க குடியிருக்கக்கூடிய இடத்தினுடைய பெயரை மாற்றுவது, என்ன சொல்றது, தலைவலிக்கு தலைகாணியை மாத்தி வைக்கிற மாதிரிதான் வந்து அங்க வசிக்கக்கூடிய மக்களை பற்றிய அந்த மதிப்பு தான் அந்த அந்த மக்கள் வசிக்கக்கூடிய அந்த நிலத்தினுடைய மதிப்பு, அங்க இருக்கக்கூடிய கோயிலினுடைய மதிப்பு, அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய மதிப்பு, அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய மதிப்பு, அந்த மக்களுடைய அறிவு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய நாணயம், எல்லாமே நீங்க அந்த மக்களில் எந்த சாதியை சேர்ந்தவர்கள் என்பதை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடு இருக்கு இல்லையா, அதுல இருந்துதான் வரப்போது. அப்படிய வசிக்கக்கூடிய இடத்தினுடைய பெயரை நீங்கள் வந்து மாற்றி அமைப்பதனால் யோக்கியர்கள் தெரு நீங்க வச்சாலும் சரி, அல்லது வந்து சுத்தமானவர்கள் தெருன்னு வச்சாலும் சரி, கல்வி கற்றோர் அவயம் அப்படின்னு நீங்க என்ன பேர் வச்சாலும் சரி, நீங்க வந்து அது ஆக்ஸ்போர்ட்னு கூட பேர் வைங்களே,
அதுக்கான மனச்சாயம் வந்து,
ஆமா, இவங்க வந்து அவங்கள பத்தி பாக்குற பார்வையை மாத்தாம இது எந்த வகையிலையும் பெரிய மாற்றங்களை உருவாக்காது.
தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக பெரியார் அம்பேத்கர் பற்றிய ஒரு வாதம் இருக்கு. பெரியாருக்கு எதிராக அம்பேத்கரை நிறுத்துவது, அல்லது அம்பேத்கரை புறந்தள்ளுவது, அல்லது பெரியார் இடைநிலை சாதிகளுக்கான தலைவர் என்ற அடையாளத்தை உருவாக்க முனைவது போன்ற முயற்சிகள் நீண்ட காலமாக நடக்குது. இது போன்ற விவாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இல்லை, இன்னைக்கு இந்த மாதிரியான ஒருவருக்கு ஒருவர் எதிராக நிறுத்துவது என்பது இணக்கமான சக்திகளிடையே பகையை மூட்டக்கூடிய ஒரு வேலை தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த தூய்மைவாதம் பேசக்கூடியது எப்பயுமே எங்கே போய் நிற்கும்னா, ஒரு இன்னொரு தரப்பை வந்து எதிரியாக புரிஞ்சு கொள்றதுக்கு தான் போய் அது வழிவகுக்கும். அதனால இன்னைக்கு அம்பேத்கருடைய கருத்தியலாகட்டும், அது பெரியாருடைய கருத்தியலாகட்டும், அல்லது மார்க்சுடைய கருத்தியலாகட்டும், இது எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுகிறது, அவர்களுடைய விடுதலையை பற்றி பேசுகிறது, அவர்கள் வந்து ஒரு மனித சமூகமாக, நாகரிகமடைந்த சமூகமாக, இந்திய சமூகம் வாழ்வதை பற்றி பெரியாரும் அம்பேத்கரும் அவர்கள் கனவு கண்டிருக்கிறார்கள். மார்க்ஸ் வந்து உலகம் முழுவதையும் வந்து கனவு கண்டார் அப்படின்னா, அவர் உழைப்பாளி மக்கள் வழியாக, உழைப்பாளி மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்ற பொருளில், ஒடுக்கப்படுகிறார்கள் என்றால் வெறும் பொருளாதார ரீதியாக அல்ல, அவர் எல்லா அம்சங்களிலும் ஒடுக்கப்படுகிறார்கள் என்ற பொருளில் தான் மார்க்ஸ் வந்து சொல்லுகிறார். அவர் உலகளாவிய அளவில் ஒடுக்கப்பட்ட அனைவருக்குமான விடுதலை பற்றி பேசுகிறார், அவருடைய ஒற்றுமையை பற்றி, போராட்டத்தை பற்றி, அதனுடைய அடையக்கூடிய விடுதலை பற்றி பேசுகிறார். நீங்க அதை தான் அம்பேத்கரும் பேசுறாரு, அதுதான் பெரியாரும் பேசுறாரு. பேசுறாங்க அப்படின்னா, அவர்கள் பெரியாரும் அம்பேத்கரும் பேசியதையோ அல்லது மார்க்ஸ் பேசியதையோ ஒன்றுக்கொன்று முரணாக நிறுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? ரெண்டாவது, அவங்க மூணு பேருமே இன்னைக்கு இல்லை, அவங்க வைத்து விட்டு போன கருத்தியல் இருக்குது. அந்த கருத்தியலிலிருந்து உங்கள் மீதான ஒடுக்குமுறையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்கு நீங்க எதையெல்லாம் எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான ஒழிய, அல்லது அதற்கு உதவாத விஷயங்கள் இருக்கிறது என்றால் அதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு தோழமை பூர்வமான விமர்சனத்தை முன்வைத்து விட்டு நீங்க உங்க சொந்த வழியை உருவாக்குங்க. நீங்க அம்பேத்கர் சொன்னதை கூட உங்களுக்கு வந்து பொருத்தம் இல்லைன்னா நீங்க அம்பேத்கர் சொன்னது இன்னைக்கு எனக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லி சொல்றதுக்கான உரிமையை அம்பேத்கரே கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாரு அவரு அரசியல் சாசனத்தின் வழியா. அது பெரியார் வந்து நான் சொல்றதுனாலே அதை நம்பி வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவரும் திறந்த மனசோட தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நீங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்தியலை வந்து அப்படியே ஒரு மதத்தினுடைய ஒரு கோட்பாட்டை போல பிடித்து கொண்டு தொங்க வேண்டிய அவசியம் என்று அவர்கள் யாரும் சொல்லவில்லை. இன்னொன்று, இவர்களெல்லாம் வரிந்து கட்டி கொண்டு இன்னொரு தரப்பை சாடி அவர்களை எதிரிகளாக கட்டமைத்துத்தான் தாங்கள் நம்பும் தத்துவத்தை உயர்த்தி பிடிக்க முடியும் என்று நினைப்பதே முதலில் அவர்கள் பலவீனமானவர்கள் என்ற பொருள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால இவங்க சொன்னதிலிருந்து நாம் ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில நம்முடைய விடுதலைக்கு தேவையான விஷயங்களை அதிலிருந்து எடுத்துக்கொள்வது என்பதுதான் என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதில் எதிரிகளாக நிறுத்த வேண்டிய தேவை எனக்கு ஒன்றும் இல்லை.
சமீபத்தில் கேரளாவில் வந்து மாவோயிஸ்ட் செயல்பாட்டாளர் ரூபேஷோட மெமோஸ் ஆஃப் பிரிசனர்ஸ் அப்படின்ற நூல், அதாவது கைதிகளின் நினைவு குறிப்புகள், அந்த நூல் வந்து வெளிவதில் பல்வேறு சவால்களை சந்திக்கிறார். குறிப்பாக வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவில் பல்வேறு கடந்த காலங்களில் பல்வேறு இடதுசாரிய இலக்கியங்கள் இல்லை நூல்கள் வந்து பரவலாக வெளிவந்திருக்கு, மக்களிடத்துல சேர்ந்திருக்கு. இந்த சூழல்ல இந்த சவாலை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்
இல்லை, ஒரு கட்சியை கண்ணோட்டத்திலிருந்தும் ஒரு அரசனுடைய கண்ணோட்டத்திலிருந்தும் நாம வேற வேறையா பிரிச்சு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புத்தகத்தையும் தடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லது அந்த புத்தகம் முன்வைக்கக்கூடிய கருத்தை தான் நாம் வந்து விமர்சிக்கணும் முடியும், அதை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நான் பொதுவாக நினைக்கின்றேன். அது எவ்வளோ கடுமையான விமர்சனத்தை வைத்திருந்தாலும் அந்த விமர்சனத்தை நாம் எதிர்கொள்வதும் அதன் மீது சரியான விஷயங்களை முன்வைப்பதும் தான் இன்னைக்கு தேவையாக இருக்குது. மார்க்சிஸ்ட் கட்சி மேலே நீங்கள் மிக கடுமையாக முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம் மாரிஜாபி விஷயம். 14,000 பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அந்த 14,000 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த பெரிய ஒரு படுகொலைக்காரர்கள் என்று அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த பழியை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து அப்பட்டமா அது எப்படி இட்டு கட்டிய ஒரு பொய் அப்படிங்கறத இன்னைக்கு அதை நிரூபிச்சு பெங்காலில் நிகழ்ந்த தத்தி. இப்போ வந்து அடுத்தது ஒருத்தர் சுனில் ஹல்தார் நினைக்கிறேன், அவர் ஒரு அந்த இந்தியா முழுவதும் இருந்த வங்கதேச அகதிகளினுடைய முகாம்களோடு உயிரோட்டமான தொடர்பை வைத்திருந்தவர், சைக்கிளிலேயே இந்தியா முழுவதும் பயணம் செய்து அந்த முகாம்களில் இருப்பவர்களை ஒருங்கிணைத்தவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர். அவருடைய ஒரு புத்தகம் வந்து இப்ப சமீபத்துல படிக்க வாய்ப்பு அதுல படிச்சீங்கன்னா வந்து ஒரே ஒருவருடைய சாவை பற்றி தான் அது சொல்லுகிறது. அந்த ஒருவரும் கூட அந்த உள்ளூர் சமூகத்தை சேர்ந்தவர் தானுடைய அகதி அல்ல. ஆகவே வந்து உங்க மேல ஒரு அவதூறே பொழியப்பட்டாலும் கூட அதற்கு உண்டான தரவுகளை நீங்கள் மறுத்து எழுத வேண்டியதுதான். ஒரு புத்தகத்தை வந்து தடை செய்யணும்னு சொல்றதோ அல்லது ஒரு புத்தகத்தை படிக்க மாட்டேன்னு சொல்றதோ முகத்தை திருப்பி நிற்கிறதுனாலையோ, நீங்கள் முகத்துக்கு நேராக ஒரு கருத்து சொல்லப்படுது, முகத்தை திருப்பிக்கிட்டா அவங்க முதுகுக்கு நேராக சொல்லப்படும், அவ்வளோதானே. அதனால் எந்த ஒரு கருத்தையும் எதிர்கொள்கிறது தான் சரியாக இருக்க முடியாது, அதை தடுக்கிறதோ அல்லது மறுக்கிறதோ அவசியம் இல்லை நினைக்கிறேன்.
இப்போ உங்களுடைய சமீபத்திய எழுத்து பணி குறித்து சிறு குறிப்பு.
என்னோட சிறுகதை தொகுப்பு ஒன்று வரப்போகுது, நாவல் ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த நாவல் வந்து நயமாக அது அடுத்த ஆண்டு முடியும்னு நினைக்கிறேன்.
எஸ்பிஎஸ் தமிழுடனான உரையாடலில் இணைந்தமைக்கு நன்றி.
நல்லது, நன்றி.
நன்றி நேயர்களே, மீண்டும் மற்றொரு உரையாடலின் வழியே இணைவோம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.